தென்றல் நவம்பர் 2009. டாக்டர் சித்ரா வைத்தியசூரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியை பகுதியில் கோபத்தின் வகைகள். இதனை ஒலி வடிவத்தில் தருபவர் சரஸ்வதி தியாகராஜன். அன்புள்ள சிநேகிதியே, பொது பிரச்சனையாக இருக்கும் கோபம் பற்றிய என் கருத்துக்கள் இந்த இதழிலும் தொடர்கிறது. போன இதழில் கோபத்தை கிளறி விட்டுவிட்டேன். இந்த இதழில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறேன். ஆகவே தனி நபர் பிரச்சனைகளை வரும் இதழ்களில் பார்ப்போம். கோபம் ஒரு ஊறுகாய் போல, அதுவே உணவாக முடியாது. சிலருக்கு சிகப்பாக பார்த்தால்தான் அது மிக காரமான ஊறுகாய், தே லவ் இட். சிலருக்கு புளிப்பாக இருந்தாலே போதும். வேறு சிலருக்கு அந்த பாட்டிலை பார்த்து கொண்டு சாப்பிட்டால் அதை தொட்டு கொண்டதாக நினைப்பார்கள். எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அதன் தன்மையையும் விளைவு வளர்ச்சிகளையும் தீர திறனாய்வு செய்தாலே பாதி பிரச்சனைக்கு வழி கிடைத்துவிடும். அந்த வகையில் கோபத்தின் வகைகளை 9 பிரிக்கலாம். 1. மூர்க்கம். கண்கள் சிவந்து நரம்புகள் புடைத்து இரத்த நாளங்கள் வெடிக்கும் நிலை. 2. தர்க்கம். வேகம், ஆத்திரம் சொல்லிலும் செயலிலும் மூர்க்கத்துக்கு வழி சொல்லும் பாதை. 3. தேக்கம். எரிமலை உள்ளேயே கனன்று கொண்டிருக்கிறது, எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. 4. தாக்கம். தாக்கப்பட்டு ஒரு மூலையில் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது, வெளியிட வழி இல்லாமல். 5. வீக்கம். மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே வரும், முதலில் வெளியே தெரியாது. 6. ஏக்கம். மண்டி கிடக்கும், உள்ளே வெளிப்படுத்த தெரியாது. 7. தூக்கம். மறந்து போய்விட்டு அப்புறம் திடீரென்று ஞாபகம் வந்து வெளிப்படும். 8. மார்க்கம். விடை வழி தெரிய செய்யும் முயற்சி முனை. 9. ஆக்கம். இருக்காது, ஆனால் பிறர் நமக்கு இருப்பது போல் நினைத்து கொள்வார்கள், அதனால் நல்லது. பல்லை கடித்து கொண்டிருக்கிறீர்கள், பைத்தியம் பிடிப்பது போல் இருக்கிறதா? பரவாயில்லை, கோபம் இல்லாமல் இருந்தால் சரி. இதை தவிர பொய்கோபம், போலி கோபம், செல்ல கோபம், செல்லாத கோபம், சிணுங்கல் கோபம், சிங்கார கோபம், சில்லறை கோபம் என்று எத்தனையோ வகைகள். கண்டிப்பாக ஒரு செமினார் தேவை. மேலே சொன்ன மூர்க்கத்திலிருந்து ஆக்கம் வரையான கோப உணர்ச்சிகளை நாம் எல்லோருமே கண்டிப்பாக அனுபவித்திருப்போம். ஒவ்வொரு கோப வகைக்கும் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். This is a very interesting exercise. அதனுடைய விளைவுகளையும் நினைத்து பாருங்கள். அப்புறம் நாம் பொதுவாக எந்த கோப மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள், ஜோடியாக் ஜோன் போல, என்பதை உங்கள் கோப குறியீட்டெண்ணை வைத்து நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். கையில் ஒரு காப்பு கூட போட்டு கொண்டு விடலாம், மற்றவர் தங்களை பாதுகாத்து கொள்ள. ஜாகிரதை, அவர் நம்பர் 1, நாம் வாலாட்டக்கூடாது. ஒவ்வொரு முறை கோபம் வரும்போதும் நாம் எந்த கோப மண்டலத்தில் இருக்கிறோம் என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பியுங்கள். பிறருக்கு கோபம் வந்தாலும் அது எந்த மண்டலம் என்று யோசியுங்கள். கோபத்தை அடையாளம் காண்பதில் நாம் இப்போது பிஸ்தா ஆகிவிட்டோம். தென் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். கோபத்தை பற்றிய 3 நகைச்சுவை சம்பவங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு நண்பர் எப்போதும் நம்பர் 1 மண்டலத்திலேயே சஞ்சரிப்பார். அவருடைய மகனை சமீபத்தில் 20 பிறகு பார்த்தேன். பேசி கொண்டிருக்கும் போது, உங்க அப்பாவுக்கு இப்போதெல்லாம் கோபம் வருகிறதா என்று கேட்டேன். அவன் அழகாக ஒரு பதில் சொன்னான், கோபம் போனால்தானே திரும்பி வருவதற்கு. இது பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது. நெருங்கிய தோழி, அவளுடைய கிளாஸ்மேட், எங்கள் இருவருக்குமே. அவள் குடும்பத்துக்கு நெருக்கமாகி போனான் அவன். வேறு மாநிலம், வேறு மொழி, வேறு ஜாதி, விஷயம் தெரியாமல் அவனை ஒரு பிள்ளையாக நினைத்து பெற்றவர்கள் அவளுக்கு வரன் பார்க்கும் இடமெல்லாம் இவனையும் அழைத்து கொண்டு போனார்கள். நிலைமை முற்றுமுன் பெண் தன் எண்ணத்தை சொல்லிவிட்டாள். உறைந்து போனார் அப்பா. பெண் தான் வேலை செய்யும் ஊருக்கு கிளம்பி விட்டாள். அந்த பையன் பேரில் அப்படி கோபம் அப்பாவுக்கு. அவன் தன் வேலை சம்பந்தமாக வெளியூர் போய்விட்டு நிலைமை எப்படி இருக்கிறது என்று தெரிய இவள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனை பார்த்தவுடன் அந்த அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹலோ ஹலோ என்று குசலம் விசாரித்து விட்டு நன்றாக பேசிக்கொண்டிருக்கையில் திடீரென்று தன் கண்ணாடியை கழற்றி தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். தூங்கிக் கொண்டிருந்த கோபம் திடீரென்று விழித்து கொள்ள அவர்களுக்கு இடையிலான உறவின் சமநிலை மாறி போனது. அவர் ஜோன் நம்பர் 7. ஒரு சங்க கூட்டம், காரசாரமான வாக்குவாதம். ஒரு மெம்பருக்கு மிகவும் கோபம் வந்து கத்தி வெளிநடப்பு செய்து விட்டார். அதன் விளைவாக ஒருவருக்கு ஒருவர் பலத்த குரலில் சண்டை போட ஆரம்பித்தனர். தலைவர் கொஞ்ச நேரம் அதற்கு அவகாசம் கொடுத்தார். அப்புறம் அவர் நிலைமையை சரி செய்ய ஆரம்பிக்கையில் வெளிநடப்பு செய்தவர் உள்ளே வந்தார். பேச்சை நிறுத்திவிட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். திரும்பி மீட்டிங்க்கு வரவில்லை, என் பையை மறந்து விட்டேன் என்று மறந்து போன தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். தலைவர் சாந்தமாகி வேறு ஒன்றையும் மறந்து விட்டீர்களே என்றவுடன் அந்த மெம்பர் திரும்பி பார்த்தார். உங்கள் கோபத்தையும் சபையினரைய விட்டுவிட்டு போய்விட்டீர்கள். அதையும் உங்கள் பையில் போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டால் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சுமை குறையும் என்றார். மெம்பர் ஜோன் 2, பிரசிடென்ட் ஜோன் 9. கோப உணர்ச்சிகளை நகைச்சுவையாக மாற்றிக்கொள்ள நிறைய அனுபவம் வேண்டும். கோபத்தை ஆக்கச் செயலில் காட்டவும் ஒரு திறனும் சவாலும் வேண்டும். கோபமே வராத மனிதரை இதுவரை நான் பார்த்ததில்லை. வந்த கோபத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு வியக்கும்படி தங்களை வளர்த்து கொண்டு முன்னேறிய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். கோப உணர்ச்சிகளை அழகாக புரிந்து கொண்டு புன்சிரிப்பிலேயே நிலைமையை மாற்றியவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் கோபத்தையே தன்னுடைய முழு அடையாளமாக மாற்றிக்கொண்டு விட்டால் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பது கஷ்டம். துர்வாசர் அறக்க பறக்க ஓடுவார்கள். தனக்கு வரும் கோபத்தை ஒரு பெருமிதத்தோடு விசாரித்தால் எங்கோ இடிக்கிறது, மனம் மார்க் போடுவதை குறைக்கிறது. என் கணவர் இந்த பகுதியை நான் எழுதுவதை பார்த்து என்னை பற்றி எழுதாதே என்று 2 முறை எச்சரிக்கை செய்துவிட்டு போனார். நம்பர் 1க்கு வர முடியவில்லை. மற்ற எல்லா ஜோன்களிலும் நிறைந்திருக்கிறார். இருந்தும் வாழ்க்கை சுவாரஸ்யம் கூடுகிறது. வாழ்த்துக்கள். சித்ரா வைத்தீஸ்வரன்.